சங்கீதம் 119, the school of Psalm 119 அப்படின்ற ஒரு ஸ்கூல்ல நம்ம எல்லாம் படிச்சுக்கிட்டு வரணும்னு நீங்க அடிக்கடி ஞாபகம் வச்சுக்கிறோம். ஒரு ஸ்கூல்ல நம்ம படிச்சோம்னா தேவ பக்திக்கான அடிப்படை சத்தியங்களை வந்து இந்த ஸ்கூல் நமக்கு சொல்லி கொடுக்கறது மாத்திரம் இல்ல, திருப்பி திருப்பி மீண்டும் மீண்டுமாக அதை வலியுறுத்துறத பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம முதல் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ஒரு பாக்கியமான சந்தோஷமான வாழ்க்கைக்கு ஒரே சாதனம் தேவனுடைய வசனம் என்றத ஒரு அடித்தளமா போட்டு முடிச்சு இப்போ நம்ம முதிர்ச்சி அடைஞ்சு வளர்ந்து ரெண்டாவது ஸ்டாண்டர்டுக்கு வந்திருக்கு. அந்த ரெண்டாவது ஸ்டாண்டர்ட்ல இந்த சத்தியங்கள் இன்னும் வலியுறுத்தப்படுகிறது. முதல் ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கிறேன். அந்த கேள்வி நம்ம எல்லாருக்கும் பொருந்தின கேள்வி, நம்மள யாருங்க எஞ்சி இருக்கிற பாவத்தோடு போராடாது இருக்கிறவங்க? எத்தனை இச்சைகள் நம்மளுக்குள்ள, எத்தனை பொருளாசைகள் நம்மளுக்குள்ள, எத்தனை கோபங்கள் ஆத்திரங்கள் இல்லைங்களா? நம்ம ரெகுலராக நம்ம நம்மள நாமளே நம்ம மனசாட்சியை தீட்டுப்படுத்திக்கிறோம் இப்படிப்பட்ட பாவங்கள்னால. ஒரு பக்கம் இந்த உலகத்துல இருக்கிற பாவங்கள் கவர்ச்சிகள், இன்னொரு பக்கம் நமக்குள்ள இருக்கிற சீர்கேடு வந்து ஒரு காந்த சக்தி மாதிரி ஒண்ணு ஒண்ணு இழுக்க பாக்குது. எப்பதான் நம்ம பறந்து தெய்வீகமா நம்ம இருக்கலாம்னு பாக்குறோம், ஆனா இந்த சாக்கடை நம்மளை இழுக்க இழுக்கத்தான் பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி இதை கடந்து ஒரு உலகத்தின் மேல ஒரு அந்த காந்த சக்திக்கு தப்பித்து நம்ம வாழ முடியும், ஆண்டவருக்கு பிரியமா வாழ முடியும்? அந்த சங்கீதக்காரன் கேள்வியா கேட்கிற, ஒரு வாழ்வன் தன் வழியை எப்படி சுத்தமாக்கி கொள்ள முடியும்? உங்களுடைய வசனத்தினால் தன்னை காத்துக் கொள்வதனாலேயே. இது வந்து ஒரு தேவனுடைய வசனத்தின் பரிசுத்தமாக்கக்கூடிய வல்லமை வலியுறுத்துகிற ஒரு வார்த்தை. ஏன்னா வேதம் வந்து ஒரு வாலிபனையே, இத்தனை இச்சைகள் வாலிபர்களுக்கு இல்லைங்களா, அவர்களுக்காக எல்லாம் நம்ம ஜெபிக்கிறோம், எத்தனை கவர்ச்சிகள், எத்தனை ஆபத்துகள், சோதனைகள், அப்பேற்பட்ட வாலிபனையே அவன் சுத்தமா வாழ்வதற்கு வல்லமையானது போதுமானது தேவ வசனம்னா, நீங்களும் நானும் போராடக்கூடிய இச்சைகள் பாவங்கள்ல நம்மள காப்பாத்துதல் எவ்வளவு நிச்சயம் இல்லைங்களா? ஒருவேளை நீங்க சொல்லலாம், பாஸ்கர் நான் பைபிள ரெகுலரா தான் படிக்கிறேன், ஆனா இந்த இச்சைகள் எல்லாம் மேற்கொள்ள முடியலையே, நான் என்ன செய்வது? கோபத்தை கட்டுப்படுத்த முடியலையே, நான் என்ன செய்வது? அப்படின்னா இப்ப ரெண்டாவது ஸ்டாண்டர்டுக்கு வந்திருக்கிறோம். ரெண்டாவது ஸ்டாண்டர்ட்ல முதல்ல படிச்சத ஒரு அட்வான்ஸ்டா அவர் சொல்லி கொடுக்கிறார். இப்ப என் மகன் வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல அவளுக்கு வந்து அடிஷன் இருந்துச்சு இல்லைன்னா, கணக்கு சப் அடிஷன் கூட்டுறது கழிக்கிறது சம்ஸ் இருந்துச்சு. ஆனா இப்ப தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல இருக்கு, ஆனா அட்வான்ஸ்டா இருக்கு இல்லைங்களா? அதை விட ஒரு அப்போ ஒரு ரெண்டு தான் ஆட் பண்ணும், இப்ப நாலஞ்சு ஆட் பண்ணும் அட்வான்ஸ்டா. அதே மாதிரி இந்த செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல வந்து அவர் என்ன கற்றுக் கொடுக்கிறாரு, ஒரு அட்வான்ஸ் வழியில முன்னாடி கற்றுக் கொடுத்ததுதான், அப்பா வேதம் உனக்கு அதை பரிசுத்தமாக்கக்கூடிய வல்லமையோடு அதை நீ அனுபவிக்கணும்னா அதை ஜபத்தோடு படிச்சாதான் உண்டு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, ஏற்கனவே நம்ம படிச்சோம், டாப் ஒன் முக்கியமான காரணம் நாம் வேத வாசிப்பினால் நாம் பயனடையாததுக்கு ஒரு காரணம் ஜபம் இல்லாம அதை படிக்கிறது இல்லைங்களா? ஆகவே ஜபத்தோடு படிக்கணும். ஜபத்தோடு படிக்கும் போதுதான் ஆவியானவர் அந்த வேத வசனத்தில் மூலமாக நமக்கு அந்த தெய்வீக வல்லமைய நம்ம ஆத்மாக்குள்ள பாய வைத்து நமக்கு பலன் கொடுக்கிறார், நம்ம உள்ளான மனிதனை பலப்படுத்துகிறார். அதன் மூலமாக தான் நம்ம இச்சைகள் இருந்து தப்ப முடியும். ஜபத்தோடு படிக்கலன்னா அந்த வேத வசனம் கொடுக்கக்கூடிய பல நன்மைகளை நாம் இழந்து விடுவோம் என்பதை ஒரு உதாரணமாக அவரே ஜெபிக்கிறார். இந்த பத்தாவது வசனத்துல பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஜபம், அந்த ஜபம் பாருங்க, என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதையும். என்ன ஒரு ஜபம்! நம்ம இந்த ஜபம் பண்ணோம், ஆண்டவரே உடைய வசனம் என்ன பரிசுத்தப்படுத்தணும், என்ன வாக்கியத்தின் வழியில நடத்தணும், அப்பனா எப்படி இதை ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும்? இவர் ரெண்டு காரியங்கள் கற்றுக் கொடுக்கிறார். ஒண்ணு வந்து நம்ம ஜெபிக்கிறதுக்கு நமக்கு இருக்க வேண்டிய மனநிலைமை, ரெண்டாவது ஒரு விண்ணப்பம். ஓகே, ஒரு லைஃப் ஆட்டிடியூட், என்ன நம்ம மனநிலைமை இருக்கணும், என் முழு இதயத்தோடும் உண்மை தேடுகிற மனநிலைமை நமக்கு இருக்கும். நம்முடைய அந்த மாதிரி ஒரு மனநிலைமை நமக்கு இருந்துச்சுன்னா நம்முடைய மிகப்பெரிய விண்ணப்பம் என்ன இருக்கும், என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதையும். அந்த முதலாவது மனநிலைமை, இந்த மனநிலைமை உங்களுக்கு இருக்கா, யோசிச்சு பாருங்க. என் முழு இதயத்தோடு உண்மை தேடுகிறேன், இது ரொம்ப முக்கியம். ஏன்னா புதிய ஏற்பாடுல வந்து ஒரு விசுவாசிக்கு இருக்கக்கூடிய ஆத்தென்டிக் மாஸ்டர் பிலிப்பியர் 3:3 நம்ம படித்த மாதிரி, பல ஏற்பாடுல ஒரு உண்மையான தேவ பிள்ளைக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அடையாளம் என்ன, அவன் தேவனை முழு இதயத்தோடு தேடுகிறவன். கடவுளுடைய பிள்ளைகளுக்கு இன்னொரு பேரு, இதையே இன்னொன்னு முக்கியமா 2 வசனத்துல இதேதான் சொன்ன பாத்தீங்கன்னா, பாக்கியவான் யாரு, உங்களுடைய கற்பனை உங்களுடைய சாட்சிகளை காத்துக்கொண்டு உண்மை முழுவதோடு தேடுகிறவன் தான் பாக்கியவான். அங்க சொன்ன ஒரு இங்க என்ன பண்றாரு, செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு வந்தவனே நான் அப்படி தேடிக்கிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே, உண்மை முழுவதோடு தேடுகிற மனசு தான் என்கிறதே. அந்த மாதிரி நம்ம மனசு இருக்கா, இதுதான் ஒரு உண்மையான தேவ பிள்ளையுடைய கடமை, அவனுடைய வழக்கம், பிராக்டிஸ் இதுதான், அவனுடைய அடையாளம் இதுதான், இதுதான் ஜெனரல் கேரக்டர். பல வசனங்கள் நம்ம வேதத்துல எடுக்கலாம், ஏன் ஆதியாமத்திலிருந்து எடுக்கலாம். காயின் வந்து அவபக்தியான சந்ததியோடு போகும்போது செத்து பிறந்த உடனே தேவனை தேடுகிற தேவனை கூப்பிடுற ஒரு சந்ததி வந்துச்சு இல்லைங்களா, அதுதான் தேவனுடைய சந்ததி. விசுவாசின்றவங்களா, விசுவாசி இல்ல, பழைய பாண்டியம் யூதன்ன்றவங்களா, யூதன் கிடையாது. தேவனை நீ தேடுற இதயம் உள்ளதுக்கா, முழு இதயத்தோடு தேடுற இதயம் இருக்கா, அவங்க தான் கடவுளுடைய பிள்ளைகள் சரிங்களா. ஜெனரேஷன் சங்கீதம் 24:6 சொல்லுது, கர்த்தரை தேடுகிற சந்ததி அவர்கள், உங்களுடைய முகத்தை எப்பொழுதும் தேடுகிறவர்கள். பல பிரேசஸ் அது வேதம் பயன்படுத்துது, கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு சில இடங்களை, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். இன்னும் ரொம்ப முக்கியமா புதிய ஏற்பாடுல எபிரேயர் 11:6 என்ன சொல்லுது, உண்மையான விசுவாசிக்கு ஒரு விளக்கம் என்ன சொல்லுதுன்னா, தேவன் உண்டென்று விசுவாசித்து அவரை தீவிரமா ஊக்கமாய் தேடுகிறவர்களுக்கு அவர் வெகுமதி அளிக்கிறார் என்ற உணர்ந்ததுதான் விசுவாசி. விசுவாசம் அவனுக்கு இருக்குன்னா என்ன, கடவுள தீவிரமா தேடுறவங்க, அப்படி தேடுறவனுக்கு அவன் பலன் அளிக்கிறாருன்னு நம்புறவங்க, அதுதான் விசுவாசி இல்லைங்களா. ஒரு பேட்டன்ட் மார்க், நம்ம இருதயத்தை ஒரு ஒரு ஆர்வத்தோடு ஒரு ஊக்கத்தோடு இல்லைங்களா, ஒரு வாழ்க்கையெல்லாம் தேடல், ஆண்டவரை தேடுறோம், அவரை கண்டுபிடிக்கிறோம், ஓரளவுக்கு அவரு சந்தோஷத்தையும் சமாதானத்தை அனுபவிக்கிறோம், இன்னும் சாபம் எடுக்குது, இன்னும் தேட ஆரம்பிக்கிறோம், இன்னும் அவர் கண்டறியும் தேடுறோம் தேடுறோம் தேடுறோம். இந்த தேடுதல் வந்து பரலோகத்துல தான் நிற்கும், வாழ்க்கையெல்லாம் தேடிக்கிட்டு தேவனை தேடுகிறவன் தான். இது சாதாரண தேடுதல் இல்லை, ஒரு வேக மாதிரி, ஒரு ஆண்டவரை தேடணும், இன்னும் அறியணும், இன்னும் தேடணும். பவுலர் சொல்ல போறாரு, அவ்வளவு வளர்ந்து அப்போஸ்தலனே பிலிப்பியர்ல சொல்றாரு, நான் இன்னும் அவரை அறிய வேண்டும். அது இல்லைன்னா சும்மா விசுவாசின்னு சொல்லிக்க வேண்டியதுதான் இல்லைங்களா. அது தேவனுடைய உண்மையான பிள்ளைகளுடைய அடையாளம், தேவனை தேடுகிறவர்கள் முக்கியமா. அப்படின்னா என்னங்க தேடுறது, அப்படியே விட்டுறக்கூடாது, ஸ்கூல் இல்லைங்களா, பிராக்டிக்கலா சொல்லி தரல எப்படி தேடுறது. ரெண்டு விதத்துல கடவுளை தேடுறது, பொதுவா சொன்ன மாதிரி ஒரு மனநிலைமை எப்ப பாரு, ரெண்டாவது சில சூழ்நிலைகள்ல தேவனை தேடுறது. அது ரெண்ட பாப்போம், எப்படி தேவனை பொதுவா தேடுறது, எப்படி ஏன் தேடுவான். ஏன்னா இவன் ஒரு தன்னுடைய சீர்கேட உணர்ந்தவன், இதயத்தின் துஷ்ட சேதனம் அடைந்ததுனால் தன் சாபத்தை உணர்ந்தவன் வந்து என்ன பண்ணுவான், தன் வியாதி அறிஞ்சவன் திடீர்னு ஒரு எமர்ஜென்சில நம்ம போய் டாக்டர் எப்படி தேடுறோம், உடம்பு சரியில்லை வலி எடுக்குதுன்னா வலி எடுத்தா டாக்டர் தேடுவான். அதே மாதிரி உனக்கு உண்மையா வலி எடுக்குதுன்னா, இதயத்தின் சீர்கேடின் வலி எடுக்குதுன்னா, நீ கடவுளை தேடுற, நீ அந்த வலி உன்னை தேட வைக்கும் சரிங்களா. அதே மாதிரிதான் ஆதாம்ல நம்ம இல்லாம கிறிஸ்துக்குள்ள வந்துட்டு ஆதாம்ல நமக்கு குணம் என்ன, கடவுளை விட்டு ஓடுது இல்லைங்களா, கடவுளை விட்டு மறையுது. ஆனா கடவுள் நம்மள மருது பெற கொடுத்திருக்கிறாருன்றதுக்கு அடையாளம் என்ன, கடவுளை தேடுறது, கடவுள் கிட்ட ஓடுறது இல்ல, கடவுளை தேடுறவர்களா மாறி விடுகிறோம். முதல்ல நம்முடைய பாவ மன்னிப்புக்காக தேடுகிறோம், அப்புறம் நம்முடைய சீர்கேடினுடைய சுகத்துக்காக பரிசுத்தமாக்குதலுக்காக வாழ்க்கையில அவர் தேடுகிறவர்கள். நான் எப்படி தேடுறது, தேடுற நானும் தேடுறேன்னு சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்ல, அது ஜபத்துல ஆண்டவரை, வேத தியானத்துல ஆண்டவரை தேடுறது, அவர் அமைக்கப்பட்ட சுவையின் சாதனங்கள்ல தேடுறது. பாருங்க இதுல தான் பெரிய ஆபத்து, தோண்டி தோண்டி பார்த்தா எவ்வளவு சத்தியம் இருக்கு பாருங்க. சில பேர் ஆண்டவர் நானும் ஜபம் பண்றேங்க, அதுதான் நான் கடவுளை தேடுறவன் ஆயிட முடியுமா, நானும் சர்ச்சுக்கு போறேன், இல்ல இல்ல சர்ச்சுக்கு போறவங்களாம் கடவுளை தேடுறவங்க இல்ல, ஜபம் பண்றவங்களாம் கடவுளை தேடுறவங்க இல்ல. ஏன்னா நம்ம ஜபம் பண்றதும் வேத வாசிப்போம், அந்த வேத வாசிப்புக்காக செய்யலாம் சரிங்களா, அது அது ஒரு சாதனமாக பயன்படுத்தாம அது செய்ததுனால் அதையே ஒரு மாம்சத்தில் நம்பிக்கை உள்ள மதமாக நம்ம மாத்திக்கலாம். நான் ஏன் ஒரு விசுவாசி, நான் ஜபம் பண்றேன், நான் பைபிளை படிக்கிறேன், நான் சர்ச்சுக்கு போறேன், இதுதான் ஒரு சுயநீதியான ஒரு போதை கொடுக்கக்கூடிய ஒரு மதம், ஆபத்தான தந்திரமான மதம். அந்த மதத்துல இருந்து தப்பலாம்னா ஒரே வழி என் இருதயம் கடவுளை தேடுகிறதா இருக்கும் போது. அப்பனா நான் ஏன் ஜபம் பண்றேன் தெரியுமா, நான் ஏன் சர்ச்சுக்கு சண்டே போக போறேன் தெரியுமா, சர்ச்சுக்கு போயிட்டு நல்லா ஃபீல் பண்ணிட்டு வர்றதுக்கு இல்லையா, மாம்சத்துல நான் ஒரு சர்ச்சுக்கு போயிட்டேன், நான் இன்னைக்கு ஜபம் பண்றேன் ஃபீல் பண்றதுக்கு இல்ல. அந்த ஜபம் பண்றது மூலமாக சர்ச்சுக்கு போறது மூலமா கடவுளுடைய பிரசன்னத்தையும் அவருடைய வல்லமையும் அவருடைய என் வாழ்க்கையில அவருடைய கிருபையை நான் தேடுகிறேன் பாருங்க. தேவனை தேடுகிற குணம் இருதயம் தான், அந்த இருதயம் தான் மாம்சத்தில் நம்பிக்கை உள்ள மதத்துல இருந்து நம்மளை காப்பாற்ற. கடவுளை ஜபம் கிருபையின் சாதனங்களை பயன்படுத்துறது ஒண்ணு, அந்த கிருபையின் சாதனங்களை சாதனமாக பயன்படுத்துறது வேற. கடவுளை சேவிப்பது ஒண்ணு, கடவுளை தேடுகிறது ஒண்ணு, கடவுளுடைய ஆசீர்வாதங்களை தேடுவது ஒண்ணு, கடவுளையே தேடுவது வேற. சோ இம்பார்ட்டன்ட், நம்ம இந்த மாதிரி மனநிலைமையை வச்சிருக்கணும். இன்னொன்னு, கடவுளை எப்படி தேடுறது, பொதுவா கடவுளை தேடுறது சாதனைகள் மூலமா தேடணும். நம்ம வாழ்க்கையில சூழ்நிலை எல்லா சூழ்நிலைகளையும் கடவுளை தேடணும். நம்ம கஷ்டங்கள், இக்கட்டுகள், ஆபத்துகள், வியாதிகள் குடும்பத்துல வருது, வேலையில வருது, என்ன செய்றீங்க நீங்க அந்த நேரத்துல விசுவாசியா, ஐயோ புயோ அது மாறிடுச்சுக்கிட்டு இருக்கிறதா, அந்த நேரத்துல கடவுளை தேடணுமே இல்லைங்களா. நம்ம குழப்பமா இருக்குது, நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியல, சந்தேகம், நமக்கு வழிநடத்தல் வேணும், யாக்கோபு என்ன சொல்றாரு, ஒருத்தனுக்கு ஞானம் இல்ல, என்ன செய்யறதுன்னு தெரியலனா நீ முட்டாளாவே இருந்துட்டீங்க. கடவுளை கேளு, தேவன் கிட்ட கேளு ஞானத்தை. உனக்கு பலவீனமா இருக்கும் போது கடவுள் கிட்ட பலத்தை கேளு, உன் வியாதியா இருக்கும் போது ஆண்டவர் கிட்ட சுகத்தை கேட்கறது மூலம் ஆண்டவரை கேளு. ஆசான்றவர் பழையப்பாடுல அவனை ஆண்டவர் குற்றப்படுத்துறாரு, ரொம்ப ஆச்சரியம், உடம்பு தெரியல பாவம் ரொம்ப முடியல, அவன் என்ன குற்றப்படுத்துறாரு தெரியுமா, நீ கர்த்தரை தேடாம நீ டாக்டர்ஸ் தேடிக்கிட்டு இருந்தேன்ற, நீ பிசிஷியன்ஸ் தேடினா நீ கர்த்தரை தேடு, என்னப்பா உடம்பு சரியில்லைனா டாக்டர் தான் தேடணும், ஆனா அந்த டாக்டர் சாதனமாக கொண்டு ஆண்டவரை தேடாம வரும் டாக்டர் மேலேயே நீ நம்பிக்கை வச்சிருந்தது, அது கர்த்தரை தேடுறது ஆகாது. அநேக நேரத்துல பராமரிக்கும் ஆண்டவர் நம்ம கஷ்டத்தையும் இக்கட்டுகளையும் கொண்டு வர்றது எதுக்கு, ஆண்டவரை ஊக்கமா நம்ம தேடணும். அப்போ பவுலுக்கு யோசிப்பாரு, அவருக்கே கஷ்டம், என்ன மாதிரி கஷ்டமோ அவரு பாவம் சாத்தானுடைய தூதன் அப்படின்றார் இல்லைங்களா, மாம்சத்தில் உள்ள முள்ள அவரால் தாங்க முடியல, எத்தனையோ தாங்கின மனுஷன் இவரால் தாங்க முடியாத கஷ்டம், என்ன பண்ணாது, நான் கர்த்தரை மூணு தடவை தேடினேன் 2 Corinthians 12:8 சொல்றேன். நம்ம தாங்க முடியாத கஷ்டங்கள் இக்கட்டுகள் நம்ம வாழ்க்கையில கர்த்தரை தேடுறதுக்கு வருது. திருப்பி திருப்பி தேடும் போது அவருக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டாரு, என் கிருபை உனக்கு போதும்னு தேவனுடைய நிறைவான கிருபை அனுபவம். ஆகவே நம்ம ஸ்கூல்லயோ வேலையிலயோ காலேஜ்லயோ நம்ம பிரச்சனை வரும்போது இக்கட்டு வரும், நம்ம டெய்லி ஒரு நாள் காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போறோம், வீட்டுல வயசு இருக்கிறீங்க, நீங்க எழுந்திரிச்சு உங்க வேலையை செய்யணும், அந்த வேலையில கடவுளை தேடுறீங்களா, அவர் உதவியை கேட்கறீங்களா, ஆலோசனை இதெல்லாம் என்னங்க பாஸ்டர், அவர் ஆசீர்வாதத்தை கேட்கறீங்களா, யோசிச்சு பாருங்க. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில வளர்ந்து முதிர்ச்சி அடையிறது வந்து ரொம்ப சுய பலத்துல நிக்கிறது இல்ல, நம்ம சுயத்தை நம்புறத விட்டு ஆண்டவர்ல சார்ந்து எந்த அளவுக்கு இருக்கிறோமோ அவ்வளவுதான் அவ்வளவு வளர்ந்துருக்கிறோம் அர்த்தம். அது ரொம்ப உலகத்துக்கு ஆப்போசிட், இல்லைங்களா. ஒவ்வொரு நாளும் எந்திரிச்சு ஆண்டவரே இன்னைக்கு ஒரு நாள் கொடுத்துருக்கிறீங்க, இன்னைக்கு நான் வேலைக்கு போக போறேன், இந்த வீட்டுல இருந்து ஆண்டவரே எனக்கு இந்த வேலைகள்லாம் இருக்கு, குடும்ப வேலைகள் இருக்கு, துணியை துவைக்கணும், சாப்பாத்திரம் கழுவணும், வீடை மெயின்டைன் பண்ணணும், எனக்கு என் கை வேலையே ஆசிர்வதிங்க, என்னை கைட் பண்ணுங்க, கடவுளை தேடுறீங்களா, அதுக்கு என்னங்க இதெல்லாம் கேட்பாங்களான்னு நம்மள இந்த அந்நியர்கள் இந்துங்களை வெக்கப்படுத்திடுறாங்க. யோசிச்சு பாருங்க, இயற்கையான வெளிச்சம் இருக்கிற அவங்களுக்கே இந்த அறிவு எவ்வளவு இருக்குது, நம்ம இதுல எவ்வளவு தோத்து போறோம், யோசிச்சு பாருங்க எவ்வளவு. எனக்கு தெரியும் இந்து மதங்கள் மூட நம்பிக்கையா இருந்தாலும் ஒரு தெய்வீக உணர்வு தாங்கள் எது செய்யறதுக்கு முன்னாடி இருக்கணும்னு அவங்க பாக்குறாங்க. ஒருத்தர் வீட்டை விட்டு வெளியே போகணும், ஒரு டெய்லி வேலைக்கு போனாலும் கரெக்டா ராவதால இருக்கக்கூடாது, அந்த டைமுக்கு போகணும். சர்க்கர் நட்சத்திரங்கள் கரெக்டா இருக்கணும், அடையாளங்கள் கரெக்டா இருக்கணும். பூனை வெளியில போய் நடுவில் போகக்கூடாது. ஏன் அவர் தங்கள் தேவர்களை கேட்காம அவர்களுடைய அனுகிரகம் இல்லாம எதையும் செய்ய மாட்டாங்க. மாமாலாம் இருக்கிறாரு ஒவ்வொரு நாளும் அதே தான் கரெக்டா. அந்த ராவதால இருக்கக்கூடாது, அது இருக்கக்கூடாதுன்னா நம்ம அதை கேலி பண்றோம், மூட நம்பிக்கைன்றோம். ஆனா அவங்களுக்கு அது ஒரு மத அடிப்படை ஒழுக்கமா பாக்குறாங்களே. அவங்களே கண்ணையும் மண்ணையும் வணங்குறவங்க அப்படி இருந்தாங்கன்னா ஜீவனுள்ள தேவன் நம் வாழ்க்கையில் எவ்வளவு அதிகோரியமான எந்திரிக்கிறதையும் உட்கார்றதையும் அறிகிற தேவனை அறிஞ்சிருக்கிறோம்னு வாயில சொல்றோமா? ஒவ்வொரு காரியத்திலையும் அவரு தேடுறோமா? நம்ம யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் தேர்தல் கட்டளை வேற கொடுத்திருக்கிறாரு. நீதிமொழிகள் 3:5 உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளை எல்லாம் அவரை நினைத்துக் கொள். உன் வழிகளை எல்லாம், எல்லாம்னா என்னங்க அர்த்தம், என்ன அர்த்தம், எல்லாம்னா எல்லாம் அர்த்தம். ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யறதுல என்ன செய்யும் அவரை நினைத்துக் கொள்ளுங்க, அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். கண்டபடி துணிகரத்துல ஓடுறது, இதெல்லாம் ஜபம் பண்றது இல்ல, என் இஷ்டத்துக்கு செய்யறது, இன்னும் சின்ன குழந்தைதான், இன்னும் நர்சரி தான், இன்னும் செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு வரல. நம்முடைய வழிகளை எல்லாம் ஒவ்வொரு நாளும் தேவனை நினைத்துக் கொள்ளுகிறோமா? அவர் தேவனாக அவருக்கு கனத்தை கொடுக்கிறோமா? அவருக்கு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, இதை செய்யலாமான்னு பெர்மிஷன் கேட்கிறோமா? ஒரு ஆலோசனை, ஒரு ஆசீர்வாதம் கேட்கிறோமா? எவ்வளவுதான் நியாயமான காரியமா இருந்தாலும் ஆண்டவரே இதை செய்யலாமா செய்யக்கூடாதான்னு கேட்கிற முதிர்ச்சிக்கு வளர்ந்துருக்கிறோமா? எவ்வளவுதான் ஈஸியா இருந்தாலும் இதான் பா 100 செஞ்சிருக்கிறோமே, அதற்கு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் அப்போ நமக்கு ஒரு மாசத்துக்கிட்ட இருக்குது, ஆனா அதை கேட்க சொல்லி இருக்கிறாரு. ஏன் கேட்க சொல்றாரு? ஏன்னா நம்ம துணிகரமா அகங்காரமா நம்ம திருடர்கிருடு சாப்பிட்டு அதுல நம்ம உடம்ப கெடுத்துக்க கூடாது இல்லைங்களா? அது 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 கூட ஆண்டவர்ல சார்ந்து இல்லாம இருக்க போறோம்னு தானுங்க. ஒரு ஆலோசனை, ஞானம் தேவை, ஒவ்வொரு நாளும் எனக்கு உதவி செய்யுங்க. நம்ம முட்டாள்தனமா ஞானத்துல செஞ்சுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டிருந்தோமா 10 ஞானத்தோடு சிறப்பாக நம்ம வேலையை செய்ய உதவி செய்திருப்பாரு. எவ்வளோ நம்முடைய சுய புத்தியில சார்ந்து, எவ்வளோ துணிகர அகங்காரத்துல, மாம்சத்தின் பெருமையில, சுய ஆராதனையில, எவ்வளோ முட்டாள்தனமா செஞ்சு நம்ம எவ்வளோ இழந்து போய்க்கிறோம், எவ்வளோ விலையை கொடுக்கிறோம். ஒவ்வொன்றிலையும் கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்கணும்னா அவர் கேட்டாத்தான் உண்டு. அவர் எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறவர். ஆனா நம்ம கடவுள் ஐந்து ஸ்பெக்டேட்டர், எல்லாத்தையும் பாக்குறவரா, எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறவர். சிறிதான காரியம்ல இருந்து பெரிதான காரியம் வரைக்கும் பராமரிப்பில் பேச வேண்டியது, இறையாண்மையின் பேச வேண்டியது, ஆனா அந்த ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் கொடுக்கறது இல்லையே. அவர் மட்டும்தான் ஆசீர்வாதம் கொடுக்க முடியும் எந்த காரியத்திலையும். நம்ம நல்லா சிறப்பா செய்யறதுனால உயர்வும் ஆசீர்வாதமும் வராதே. ஒரு மனிதனுடைய வெற்றி, ஒரு மனிதனுடைய வழிகள் அவன் கையில் இல்லைன்னு வேதம் சொல்லுது. ஒரு காரியம் வெற்றியா முடியணும்னா அது அவர் அனுக்கிறோம். எவ்வளவுதான் சிறப்பா செஞ்சாலும் அது நல்லா அதுக்கு வெகுமதி வரணும்னு அவர் ஆசீர்வாதம் இருக்கிறோமே. அவருக்கு சிங்காசனத்துல உட்காந்துக்கிட்டு உரிமை உள்ள ஆண்டவராது, இறையாண்மை உள்ளாது, எல்லாத்தையும் நடத்துறவரா ஏன் இருக்கிறாரு? அவருக்கு உரிமையை கொடுக்கணும்னா அடிக்கடி அவர்கிட்ட போய் கேட்கணுமே. நம்ம முதிர்ச்சி, கிருபையில முதிர்ச்சி வந்து இந்த குழந்தைத்தனமான அகங்காரத்தை, சுய நம்பிக்கையை விட்டுட்டு ஆவிக்குரிய 2nd standardக்கு வருவோமா? என்ன 2nd standard முதிர்ச்சினா, எல்லாத்துலயும் தேவனை நினைச்சு தேவனை சேரணும். அது அது அதுதான் முதிர்ச்சி, தெரியுமா? அதுதான் வளர்ச்சி. தாவீது பாருங்க, 1 Samuel கவனிச்சு பாருங்க, நல்லா படிச்சிருக்கோம். மனுஷன் தான் சொந்த இஷ்டத்துக்கு பிலிஸ்தீர்கள்கிட்ட போறது, அங்க போறது, இங்க போறது, இஷ்டத்துக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தா மனுஷன் அடியா வாங்கினார். ஜிக்லாக்ல போய் அவர் இஷ்டத்துக்கு செஞ்சுக்கிட்டு இருப்பார், அடியா வாங்கினார். அடி வாங்கி அடி வாங்கி அடி வாங்கி தன் வரல எல்லாம் கொளுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் 2 Samuel வந்து பாருங்களேன், முதிர்ச்சி அடைஞ்சவனாக சிங்காசனத்தை ஏறினான். அப்ப என்ன செய்யறாரு? ஒரு ஒரு படியிலையும் ஆண்டவரே ஏபோத கொண்டு வா, ஆண்டவரே இதை நான் செய்யலாமா செய்யக்கூடாதா, நீங்க அனுப்புவீங்களா இல்லையா? ஏன் தெரியாதாங்க முதிர்ச்சி. யாக்கோபு 20 வீணா போய் ஆண்டவர் அவன் அடியா அடிச்சு லாபான் வீட்டுல சிச்சையா சொல்லி கொடுத்த, அதுக்கப்புறம் வெளியே வந்து பாருங்களேன் யாக்கோபு, ஆண்டவரே போகலாமா வாங்கலாமா? எப்போ எப்பதான் நம்ம திரும்ப போறோம், எப்பதான் நம்ம துணிகரத்தை விட போறோம்? ஜஸ்ட் ஜெகோஷபத் அப்படின்ற ஒன்னு ராஜாக்கள் 22 நான் படிச்சுட்டு இருந்தேன். மனுஷ ராணுவத்துக்கு ராஜா, பெரிய ராஜா, ஒரு தீர்க்கதர்சி ஆலோசனை எல்லாமே என் காலை கூட நான் அசைக்க மாட்டேன்றேன். உலக ராணுவம்னா எனக்கு இருக்கட்டும், ஆண்டவர் சொல்லாம நான் செய்ய மாட்டேன். அப்ப ஏற்பட்ட ராஜாக்களே பக்திமான்கள் அப்படி இருக்கும் போது நீங்களும் நாம என்னங்க பாருங்களேன். அதான் தேடுறோம்னு சொல்லி ஆண்டவர் நம்ம டபாய்க்கலாம், சும்மா தேடுறோம்னு தேட வந்து சொல்லிக்கிறது. அது எப்படி தேடணும்னு போட்டிருக்கு, முழு இருதயத்தோடு அப்படின்னா நேர்மையோடு உண்மையோடு அப்படி தேடுகிற ஒரு மனநிலைமை நமக்கு இருக்கணும். அப்படி தேடுகிற மனநிலைமை நமக்கு இருந்துச்சுன்னா பாருங்க, ரெண்டாவது ஜபம் அவருடைய விண்ணப்பம் என்ன, என் முழு இதயத்தோடும் உண்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதையும். என்ன அருமையான ஜபம், அவர் தன்னை பெருமை பாராட்டிக்கல, முழு இதயத்தோடு உண்மை சேரணும். ஆண்டவரே என் இதயத்துல உன் கிருபையின் மூலமா உண்மை தேட வச்சிருக்கிறீங்க. முதலாவதுதான் உண்மை தேடுகிறவன் பாக்கியவான், அந்த கிருபையை எனக்கு கொடுத்து என் முழு இதயத்தோடு உண்மை தேடுற கிருபையை எனக்கு கொடுத்திருக்கிறீங்க. அது ஒரு ஆர்குமெண்டா பயன்படுத்தி அந்த இருதயத்தினுடைய மிகப்பெரிய ஊக்கமான ஜபம் என்ன தெரியுமா, நம்ம ஊக்கமா என்னென்னவோ ஜபம் பண்றோம் இல்லைங்களா, அது வேணும் இது வேணும்னு அழுதழுதெல்லாம் பறந்துக்கெல்லாம் ஜபம் பண்றோம். இதுதாங்க ஒரு உண்மையான இருதயத்தோடு கடவுளை தேடுறவனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஊக்கமான ஜபம். என்ன, ஓ என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்பிடாதே, டு நாட் லெட் மீ வாண்டர், ஐயோ வழி தப்பி போகக்கூடாதப்பா, வழி தப்பி போகக்கூடாது. என்ன ஒரு ஜபம், என் துணிகரத்துல என்னுடைய பெருமையில உங்க கிருபையை நீங்க இது எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் வழி தப்பி போயிடுறேன், நான் போயிடுவாண்டவரே, என்னை வழி தப்பி போகக்கூடாதீங்க. தேவனுடைய இருதயத்தை உண்மையா தேடுகிற ஒரு இருதயத்துக்கு ஊக்கமான பெரிய ஜபம், இது ரொம்ப முக்கியமான ஜபம். இது உங்க ஜபமா இருக்கா, ஒன்னு சொல்லவா, நம்ம என்னையும் உட்படுத்தான் சொல்றோம், இந்த ஜபம் நம்மளுடைய டெய்லி ஊக்கமான ஜபம் மாறுற வரைக்கும். சங்கீதம் 119 ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டு இன்னும் நம்ம வரல, இன்னும் நர்சரிலேயே உட்காந்துக்கிட்டு கணக்கையா அணிஞ்சிட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் முதிர்ச்சி, ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆகணும்னா நீங்களும் நானும் இயற்கையாக டெய்லி நம்முடைய ஊக்கமான ஜபம் என்ன தெரியுமா, ஆண்டவரே என்னை வழி தப்ப விடாதே, வழி தப்பி விடாதே. இந்த ஜபம் எப்படி வரும், என்ன வரும், இது தானா வந்துடுறது இல்லை. இந்த மூணு உணர்வுகள் எந்த மனசுல இருக்கோ அந்த மனசுல இருந்து பிறக்கிற ஒரு ஜபம். எந்த உணர்வு, முதலாவது கடவுளுடைய வார்த்தையினுடைய விசாலத்தை உணர்வு, கடவுளுடைய வார்த்தையினுடைய ஆழத்தை உணர்வு. ரெண்டாவது என்னுடைய தீர்க்கேதனுடைய ஆழத்தை உணர்வு. மூணாவது இப்படிப்பட்டவனை கடவுள் மட்டும்தான் வழி தப்பாம காக்க முடியும், என்னை வழி தப்ப விடாதீர்கள். முதலாவது அவர் கடவுளுடைய வார்த்தையினுடைய ஆழத்தை உணர்ந்திருக்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம், என் முழு இதயத்தோட ஆண்டவரை தேட, இன்னுமே நான் அங்க வழி தப்பி போறது, நான் தான் தேடிக்கிட்டு இருக்கிறேன், அதுவே போதும், நம்ம ஆறாமா உட்காந்துருக்கோம் இல்லைங்களா. நம்ம அதுதான் யூகம் பண்றோம், முழு இதயத்தோட ஆண்டவரை தேட்டா முடிச்சு போச்சு, இன்னும் இங்க வழி தப்பி போறது. நம்ம ஒரு மேற்பார்வையான நீதிய கடைபிடிச்சுக்கிட்டு ஒரு நம்ம வளர்ச்சி இல்லாத தன்மை என்ன தெரியுமா, வெளியில நான் ஜபம் பண்றேன், காலையில எழுந்திரிச்சு ஜபம் பண்றேன், இன்னைக்கு வசனத்தை படிச்சேன், சர்ச்சுக்கு போனேன், இன்னைக்கு பெரிய தப்பு ஒண்ணும் செய்யல, கோவப்படல, அப்போ ரொம்ப நான் பெரிய பக்திமான், இந்த பரிசைய மாதிரி நான் அந்த கொலை செய்யல, இவனை மாதிரி இல்ல அவனை மாதிரி இல்ல, ரொம்ப பக்திமான், அதான் குழந்தைத்தன். ஆனா நம்ம ரெண்டாவது ஸ்டாண்டர்ட் வளர்ந்த ஒண்ணு தேவ பக்தியில என்ன உணர்றோம், தேவனுடைய வசனம் நம்ம வெளிப்பிரகாரமான காரியத்தை ஒட்டி பார்க்கறது இல்லையே, தேவனுடைய வசனம் நம்முடைய உள்ளத்தை பார்க்குதே. உண்மையான கிறிஸ்தவன் அடையாள வாழ்க்கை என்ன, நார்மல் கிறிஸ்டியன் லைஃப் என்ன, ரோ வெளியில ஒழுங்கா இருக்கிறவன் இல்ல, அவன் ஆவியில தேவனை ஆராதிக்கிறான், இயேசு கிறிஸ்துக்குள்ள கலிகூர்ந்து மகிமைப்படுறான், சந்தோஷப்படுகிறான், அவன் அவனுடைய உள்ளான அப்படி இருக்கான்னு அவன் பாக்குறான். அப்படி இல்லன்னா ஐயோ நான் இப்படி இருக்கிறேனேன்னு வருத்தப்படுறேன், இன்னைக்கு தேவன் ஆராதிக்காத எதையும் எனக்கு இருக்குது, ரொம்ப புலம்புற கவலைப்படுற எதையும் எனக்கு இருக்குது, இயேசு கிறிஸ்துக்குள்ள நான் சந்தோஷமா இல்லையேன்னு ரொம்ப வருத்தப்படுறேன். அந்த தேவனுடைய வசனத்தினுடைய ஆழம் அந்த அளவுக்கு நம்மளை பார்க்குதே, அது எவ்வளவு குறைவா இருக்கிறேன்னு உணர்றான் பாருங்க. அவ வந்து வெளியில சுத்தமா இருக்கிறத பத்தி ஒன்னும் பெருசா ரொம்ப பெருசா நினைக்கிறவன் இல்ல, இதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் போட்டிருக்கேன், நான் அப்படி இல்லையேன்னு வருத்தப்படுறேன். என்ன தேவனுடைய வசனத்தின் ஆழத்தை, அது முதலாவது அந்த கிருபையில வளர்ச்சி. குழந்தையா இருக்கும் போது குழந்தைக்கு நாம செஞ்சுக்கிட்டு இருந்தோம், வெளியில வெறும் பாவம் விட்டுறக்கூடாது, நான் இன்னைக்கு செப்பா பேசிடக்கூடாது, சரிங்களா, நான் ஏதாவது சோதனையில விழுவக்கூடாது, அது ஒரு வளர்ச்சி தான். ஆனா வளர்ந்து வர்றது என்ன, இன்னுமே நம்முடைய இதயத்தின் சிந்தனைகள், நம்முடைய இதயத்தின் மனநிலம நம்ம ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும்னு பார்க்கணுமே. அப்படி பாக்குறவன் ஆண்டவரே வழியில தப்பக்கூடாதுன்னு பார்ப்பான் முதலாவது. ரெண்டாவது அவனுடைய சீர்கேடா ஆழமா உணர்ந்தவன், சீர்கேடின் ஆழத்தை உணர்ந்தவன். முதிர்ச்சி இல்லாத போதுதான் நம்ம என்ன நினைக்கணும், இந்த அனுபவம் இல்லாத இந்த பேச்சுலர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை சாதிச்சிருவேன் இதை சாதிச்சிருவேன், அவன் கல்யாணம் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் கேட்கணும் அவங்க என்ன சொல்லுவான். அனுபவம் முதிர்ச்சி அவனுக்கு கொடுக்கு. பேதர் வந்து ஆண்டவர் என்ன ஆனாலும் சரி நான் உங்க கூட சாவரத்துக்கும் வரேன், ஆண்டவர் இடத விட்டார் அப்படின்னா, இடத விட்ட உடனே அவருக்கு அவருடைய சுய நம்பிக்கை இழந்து அப்புறம் அவர் உணர்ந்தார். இந்த மாதிரி முதிர்ச்சி அடைஞ்ச கிறிஸ்தவன் வந்து என் இதயத்தையே நான் உமக்கு கொடுத்துருவேன் ஆண்டவரை, முழு நேத்தோடு தேடுவேன், வாழ்க்கையெல்லாம் விட்டு பின்பற்றி போக மாட்டேன். ஜம்லாம் பாக்குறது பாக்கலாம், சில பேர் எல்லாம் ஜபம் பண்ணுவாங்க, இஷ்டத்துக்கு ஜபம் பண்ணுவாங்க, வளர்ச்சி இல்லாதனால்தான் அப்படி ஜபம் வருது. அதை பண்ணிடுவேன், இதை சாதிச்சிருவேன். ஆனா முதிர்ச்சி அடைஞ்ச கிறிஸ்தவன் வந்து தன்னுடைய இதயத்தின் வஞ்சனைய, அதனோட நிலையற்ற தன்மைய உணர்ந்தவன் தன்னை அவன் நம்ப மாட்டான். தன்னுடைய சீர்கேடின் ஆழத்தை உணர்ந்தவன் தன்னை நம்பவே மாட்டான். பாருங்களா, எவ்வளவுதான் பக்தி ஃபீலிங் அவனுக்கு இந்த நேரத்துல இருந்தாலும் நம்ப மாட்டான். அதனாலதான் பாருங்க, என் முழு இதயத்தோடு உண்மை நான் தேடுகிறேன், அடுத்தது என்ன, என்னை வழிவிட்டு தப்பி போயிடாதபடி பாத்துக்கிறேன். நீங்க என்னால எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆண்டவரே சீர்கேடு எனக்கு தெரியும். ஏன்னா நம்முடைய இருதயம் வழி தப்பி போறதுக்கே காத்துக்கிட்டு இருக்கு. மைட்டி ப்ரோன்னஸ் டு வாண்டர் அப்படின்னு ஒருத்தர் சொல்ற, பலமான பவர், எப்படா வழி தப்பி போகலான்னு ரொம்ப விரும்புறது. எரேமியா 14:10 சொல்றாரு, வழி தப்பி போறதுக்கு ரொம்ப விரும்புற இருதயம் நம்ம இருதயம். அதனாலதான் நமக்கு வந்து ஒரு ஆடுன்னு நம்ம சொல்லப்பட்டிருக்கிறோம். ஏன் ஆடுக்கு எப்படா வழி தப்பி போகலான்னு இருக்கும். அந்த மாதிரிதான் நம்ம விசுவாசிகளா இருந்தாலும் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் நம்ம இருதயம் வெளிச்சம் இருக்கு, ஆனா நிறைய இருளு இருக்குது. ஒரு சில காரியங்கள் தெரியும், தெரிஞ்சு அறியும் அறிவுக்கு வந்திருக்கிறோம். We are wise in general and fools in particulars. பொதுவான காரியங்கள் தான் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், ஆனா நம்ம இதயத்தை நம்ம வாழ்க்கை ஆண்டவர்கிட்ட எப்படி நடத்தணும் பிரத்யேகமான காரியங்கள் தெரியல. நேரங்களில் நம்முடைய சொந்த இச்சைகளையே நம்மளை குருடாக்கிறோம் இல்லைங்களா, மாம்சத்துக்கு விரோதமா ஆவிய போராட்டம். இதுல ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய சொர்க்கத்தை அனுபவிக்கிறோம், அதே அடுத்த நிமிஷம் நம்முடைய இதயம் வலித்தவரி போது ஜபத்தை ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே நம்முடைய இதயம் வலித்தவரி. அதெல்லாம் உண்மை இல்லையா? அதுதான் நம்ம முதிர்ச்சி நம்முடைய சீர்கேட உணர்ந்தது இல்லைங்களா. அதனால்தான் பயத்தோடு நடுக்கத்தோடு ரட்சிப்ப சம்பாரி, அது வந்து ஒரு முதிர்ச்சியினுடைய கனி. நம்மளை நாம் நம்பாதற்கு நம்முடைய சீர்கேடுடைய இதய ஆழத்தை உணர்ந்த முதலாவது கடவுளுடைய வார்த்தைகளும் வெளியில வந்து பார்க்கறது இல்லை, அதோட ஆழத்தை உணர்ந்து தன்னுடைய இதயத்தின் சீர்கேட உணர்ந்து. மூணாவது, என்ன வழி தப்பாத காக்கக்கூடியது கடவுளுடைய கிருபை மட்டும், அவர் தான் காக்க முடியும். அதை உணர்ந்தவன் என்ன செய்வான், ஆண்டவரே என்னை வழி தப்ப விடாதே. பேதுரு அவ்வளோ துணிஞ்சு பேசினவர், அவர் வளர்ந்தது எங்க காக்கிறார், ஒண்ணு பேதுருல பாருங்க, விழித்திருங்கள், ஜாக்கிரதையா இருங்கள், தூங்கிட்டு இருந்தவர் கேட்கணும் இல்லை, எங்க வந்து முதிர்ச்சி அடைஞ்ச உடனே கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலான்னு காத்துக்கிட்டு இருக்கிறான்ல, ஏன் அதுதான் முதிர்ச்சி, அதுதான் முதிர்ச்சி. ஆகவே நம்ம என்ன பார்த்திருக்கோம், விசுவாசிக்கு உண்மையான மனநிலைமை என்ன, என் முழு இதயத்தோடு உண்மை தேடுகிறான், அவன் தான் விசுவாசி. நம்ம அப்படி இருக்கிறோம், நம்ம இருதயம் அப்படி இருக்குதா யோசிச்சு பாருங்க, டெய்லி ஜெபம் பண்றோம், அதை பண்றோம், இதை பண்றோம், ஆண்டவரை தேடுகிற இதயத்தை மெயின்டைன் பண்றோமா, அது தேடுகிற இதயம் பண்ணலன்னா மாம்சத்தில் நாம் நம்பிக்கை உள்ளவர்களா மாறி விடுகிறோம். ஆகும், அதான் நம்ம மனநிலை மெயின்டைன் பண்ண பார்க்கணும். எவ்வளவு ஆழமா தேவ வசனம் நம்ம கிட்ட பேசுது. ரெண்டாவதா, அப்படி ஒரு தேவ இருந்துச்சுன்னா தேவ வசனத்தின் ஆழத்தை உணர்ந்து, நம்முடைய சீர்கேடின் ஆழத்தை உணர்ந்து, நம்முடைய இதயம் தப்பாம காக்கக்கூடிய தேவ கிருபைதான் உணர்ந்து டெய்லி நம்முடைய ஜெபம், என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதையும் ஆண்டவரே, கர்த்தருடைய ஜெபத்திலேயே வந்து சோதனைக்குட்படாத படிக்க காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. எந்த நிமிஷமான மனசு தப்பி போய் சோதனையில விழுந்தது, இங்க மட்டும்தான் எனக்கு காக்க முடியும் ஆண்டவரே. அதுதான் நம்முடைய பெரிய ஜபமாக இருக்கும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். ஜபிக்கிறோம் என்று